அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 13 தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் காணாமல் போனவர்களின் குடும்பத்தவர்கள் கொழும்பில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டுக்கு செல்ல விடாமல் தடுக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள்.
இலங்கையின்
கிழக்குக்கு செல்லவிருந்த காமன்வெல்த் மாநாட்டின் குழுவினரின் பயணம் திடீரென்று ரத்து செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்திகள். தமிழ்நாட்டில் சமீபத்தில் திறக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவூற்றின் வெளிப்புற சுவர் திடீரென்று இடிக்கப்பட்டிருப்பது குறித்து அதை கட்டுவித்த பழ நெடுமாறனின் செவ்வி.
மத்திய அரசு கொடுத்த நிர்பந்தத்துக்கு பயந்து போய் இவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் என்பது புனிதமான நினைவு சின்னம் என்பதை கூட எண்ணி பாராமல் அதை அகற்றுவதற்கு முயற்சி செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.
ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
சூறாவளியால் மோசமாக பாதிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸின் மையப்பகுதியில் கணிசமான சர்வதேச உதவி நடவடிக்கைகள் முதல் தடவையாக நடக்க ஆரம்பித்திருக்கின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை கடுமையான சூறாவளியால் தாக்கப்பட்ட தக்லபா நகரின் விமான நிலையத்தில் உதவிப் பொருட்களை ஏற்றிய விமானங்கள் சென்று இறங்கியிருக்கின்றன. பொருட்களை ஏற்றிய லாரிகள் நகரை நோக்கி செல்வதாகவும், சிங்கப்பூர் மற்றும் பெல்ஜியத்தில் இருந்து வந்த மருத்துவர்கள் பணிகளை ஆரம்பித்திருப்பதாகவும் அங்கிருக்கின்ற பிபிசி செய்தியாளர் கூறுகின்றார். சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இலகுவில் செல்ல முடியாத இடங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை அமெரிக்க ராணுவ விமானங்கள் ஆரம்பித்திருக்கின்றன.
இதனிடையே பிலிப்பைன்ஸில் கடும் சூறாவளி தாக்குதல் ஏற்பட்டு 5 நாட்களுக்கு மேலாகியும் இன்னும் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கும் மக்கள் உணவு மற்றும் குடிநீருக்கு அலைந்து திரிகின்றார்கள். அங்கு மக்களிடையே விரக்தி மேலோங்கும் காட்சிகளும் காணப்படுகின்றன. இந்த கடும் சூறாவளி தாக்குதல் காரணமாக பல குடும்பங்கள் சிதறி சின்னாபின்னமாகியுள்ளன. டக்லோபா நகருக்கு அருகே இருந்த ஒரு அரிசி கிடங்கை மக்கள் சூறையாட முயற்சித்த பொழுது அதன் சுவர் இடிந்து விழுந்ததில் 8 பேர் உயிரிழந்துள்ளார்கள். நகரில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போயுள்ளது என்று கூறி பல மக்கள் வாகன தொடரணிகளில் ஊரை விட்டு வெளியேறி வருவதும் நடந்து வருகின்றது. அங்கு வீசிய கடும் சூறாவளி காரணமாக 6 லட்சம் மக்கள் வீடுகளை இழந்துள்ளார்கள். இந்த கடும் சூறாவளியினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு நிவாரணங்கள் வந்து சேரும் நடவடிக்கைகள் இன்னும் ஆரம்பமாகவில்லை.
இராணுவத்தால் தான் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது முதல் தான் கடத்தப்பட்டு தனது விருப்பத்துக்கு மாறாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக பதவி நீக்கம் செய்யப்பட்ட எகிப்திய பிரதமர் முகமது மோர்சி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தனக்கு எதிரானவர்களை கொலை செய்யுமாறு தனது ஆதரவாளர்களை தூண்டியதாக கூறி மோசியை விசாரிக்க முயல்கின்ற நீதிமன்றத்தை சட்டவிரோதமானது என்று தன்னை சந்தித்த சட்டத்தரணிகளின் படிக்கப்பட்ட அறிக்கையில் மோசி கூறியிருக்கின்றார். ஜனவரி மாதத்தில் மீண்டும் ஆரம்பமாக இருக்கின்ற தனக்கு எதிரான வழக்கில் ஆஜராகுவதற்காக எந்த சட்டத்தரணியையும் நியமிக்க அவர் மறுத்துவிட்டார். தன்னை பதவி விலக்கியதை ஒரு தேசத்துவமாக விவரித்த அவர், தன்னை பதவி விலக்கியமை தொடர்பில் ராணுவ ஆதரவுடனான அரசாங்கத்தின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார்.
சிரியாவின் 2வது பெரிய நகரமான அலப்போவுக்குள் அரச ராணுவம் முன்னேறி வருவதை தடுக்க கிளர்ச்சி படைகள் உதவ வேண்டும் என்று தமது கோரிக்கையை அங்குள்ள ஜிஹாதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்கள். அப்படி போராட முடியாதவர்கள் பணமும் ஆயுதங்களும் தந்து உதவ வேண்டும் என்று அல் கைதாவுடன் தொடர்புடைய ஈராக்கிய இஸ்லாமிய தேசம் மற்றும் லெவன்ட் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அலப்போ நகரின் தென்கிழக்கு பகுதியிலுள்ள விமான நிலையம் இருக்கும் பகுதியை அண்டிய பிரதேசங்களின் கட்டுப்பாட்டை மீண்டும் தமது பிடியில் கொண்டு வந்துள்ளதாக சிரியாவின் அரசு கூறுகிறது.
பெண் அமைப்புகளின் விமர்சனங்களை அடுத்து பாலியல் வல்லுறவு குறித்து தான் கூறிய கருத்துக்காக இந்தியாவின் உயர் புலனாய்வு அமைப்பின் தலைவர் மன்னிப்பு கோரியிருக்கின்றார். சட்டவிரோதமான விளையாட்டுச் சூதாட்டம் குறித்து பேசிய பொழுதே சிபிஐ என்று அழைக்கப்படுகின்ற மத்திய புலனாய்வுத்துறையின் தலைவரான ரஞ்சித் சிங் அவர்கள் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். நீங்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுதோ அதனை தடுக்க முடியாவிட்டால் அதனை சந்தோஷமாக அனுபவித்து விடுங்கள் என்பது போல, விளையாட்டு மீதான சூதாட்டம் குறித்த உங்கள் தடையை உங்களால் அமல்படுத்த முடியாவிட்டால் அதனை அனுமதித்து விடுங்கள் என்று அவர் கூறியிருந்தார். இந்த கூற்று இந்தியாவெங்கிலும் கடுமையான கோபத்தை கிளறியிருந்தது. கடந்த வருடம் ஒரு பெண் பஸ்ஸில் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் குறித்த போராட்டங்களால் இந்த மக்களின் கோபம் மேலும் உக்கிரமடைந்திருந்தது.
விளையாட்டுத் துறைகளில் ஊக்கமருந்து பயன்பாடு குறித்த சோதனை நடத்த தரக்குறைவான வசதிகள் மற்றும் வழிமுறைகளை கொண்ட நாடுகளை ஒலிம்பிக் போட்டிகளில் தடை செய்ய சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் தயாராக இருப்பதாக அதன் தலைவர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்டங்களுக்கு அமைய ஊக்கமருந்து பயன்பாட்டை தடுக்க ஒரு நாடு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வாடா அமைப்பு கூறுமானால் அதிகபட்ச இந்த தண்டனையை விதிக்க தான் தயாராக இருப்பதாக தாமஸ் பாக் பிபிசிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார்.
செய்தியரங்கத்தில் இன்று நீண்ட இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டிற்கு வரும் பன்னாட்டு பிரதிநிதிகளின் குழு ஒன்று இலங்கையின் கிழக்குக்கு இன்று செல்லவிருந்த பயணம் திடீரென்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் மாநாட்டுக்கு வருகை தந்துள்ள அரச தலைவர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகளின் கிழக்கு மாகாணத்துக்கான விஜயம் இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 20 நாடுகளின் பிரதிநிதிகள் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வருகை தருவார்கள் என ஏற்கனவே ஜனாதிபதி செயலகத்தினால் அறிவிக்கப்பட்டது. குறித்த பிரதிநிதிகள் நாளை வரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தங்கியிருந்து போருக்கு பின்னர் விடுவிக்கப்பட்ட பிரதேசம் உட்பட பல்வேறு இடங்களுக்கும் நேரில் விஜயம் செய்வார்கள் என்றும் கூறப்பட்டது. இவர்களை வரவேற்பது உட்பட சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி அடைந்துள்ள நிலையில் இறுதி நேரத்தில் இவர்களது வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் பற்றி அறிய மாவட்ட அரசாங்க அதிபர் PMS சார்ல்ஸை தொடர்பு கொண்டு கேட்டபோது,
நேற்று எங்களுக்கு இந்த விஜயம் வந்து ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணங்கள் எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. இந்த பொதுநலவாய சிவில் சமூகத்தின் விஜயங்கள் தொடர்பாக கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த ஒரு அமைப்பின் குழு தான் இதை எனக்கு நேற்று அறிவித்தார்கள். வரமாட்டார்கள் என குறிக்கப்பட்டபடியால் நான் நினைக்கின்றேன் அது ரத்து செய்யப்பட்டதாகத்தான்
என்று பதிலளித்தார் அரசாங்க அதிபர் PMS சார்ல்ஸ். காமன்வெல்த் நாடுகளின் பிரதிநிதிகள் மட்டக்களப்பில் தங்கியிருக்கும் போது சிவில் சமூகத்துடனான சந்திப்பொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஒரு மாதத்துக்கு முன்னதாக ஜனாதிபதி செயலகத்தினால் தங்களுக்கு அறிவிக்கப்பட்டதாக கூறுகின்றார் மட்டக்களப்பு சிவில் சமூகத்தின் தலைவர் எஸ் மாமங்கராஜா.
பிரதிநிதிகள் மட்டக்களப்புக்கு வருவதாக ஒரு மாதத்துக்கு முன்பே எங்களுக்கு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்தின்படி சிவில் சமூகத்தினரை மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமான கலந்துரையாடலுக்காக எங்களை தெரிவு செய்திருந்தார்கள். இப்போது எங்களுடைய பிரதேசத்தின் நிலைமைகள், மக்களுடைய வாழ்க்கை முறை பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு தனியான கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் அந்த கலந்துரையாடல் நடைபெறும் என்று நேற்று பின்னேரம் 6 மணி வரையும் எங்களுக்கு உறுதியளிக்கப்பட்டிருந்தது. அந்த 6 மணிக்கு பிறகு திடீரென அந்த விஜயம் ரத்து செய்யப்பட்டதாகவும் பெரும்பான்மையான பிரதிநிதிகள் இங்கு வருவதற்கு விரும்பவில்லை என்றும் ஒரு காரணம் சொல்லப்பட்டது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக அறிவித்தது தேசிய இந்த விஜயத்துக்கான தேசிய இணைப்பாளர் டாக்டர் நளின் சந்திரதாஸ் அவர்கள் அவர்தான் ஜனாதிபதி காரியாலயத்தில் அதிகாரபூர்வமாக அந்த கடிதங்கள் அனுப்புகிறவராக இருக்கிறார். அவர்களிடம் எங்களுக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டது
என்று கூறிய அவர், இறுதி நேரத்தில் வருகை ரத்து செய்யப்பட்டமை தங்களுக்கு ஏமாற்றத்தையும் கவலையையும் அளித்துள்ளதாக இங்கு குறிப்பிடுகின்றார்.
இந்த மக்கள் பிரச்சனைகளையும் இங்கே நிலவுகின்ற நிலைமையையும் நாங்கள் சுதந்திரமான முறையிலே எடுத்து கூறுவதற்கு ஏற்பட்டிருந்த அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போனது எங்களுக்கு கவலையையும் ஏமாற்றத்தையும் தந்துள்ளது
என்றும் குறிப்பிட்டார் மட்டக்களப்பு சிவில் சமூகத்தின் தலைவர் எஸ் மாமங்கராஜா. இதேவேளை பிரித்தானிய இளவரசர் சார்ல்ஸும் இக்கால பகுதியில் மட்டக்களப்புக்கு வருகை தரவிருந்தார். அவரது வருகையும் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இதேவேளை இலங்கையின் வடக்கே செல்ல முயன்ற Channel 4 தொலைக்காட்சி செய்தியாளர் கெல்லம் மக்ரேவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டதால் அவர் பயணம் இடையில் தடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
பொதுநலவாய உச்சி மாநாட்டை ஒட்டி கொழும்பு வந்துள்ள கெலம் மெக்ரே உள்ளிட்ட Channel 4 செய்தியாளர்கள் குழுவினர் இன்று ரயில் மூலமாக யாழ்ப்பாணத்திற்கு சென்ற போது அனுராதபுரத்தில் அவருக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தை அடுத்து அவரும் அவருடைய குழுவினரும் கொழும்புக்கு பாதுகாப்பாக திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்று காலை கொழும்பு கோட்டையிலிருந்து கிளிநொச்சி நோக்கி புறப்பட்ட அதிவேக ரயிலில் கலம் மெக்ரே குழுவினர் தமது பிரயாணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இவர்கள் ரயிலில் பயணம் செய்வதை அறிந்த குழு ஒன்று அனுராதபுரத்தில் வந்து நின்ற ரயிலை மறைத்து அதனை சூழ்ந்து நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மெக்ரே அவர்களை யாழ்ப்பாணம் செல்வதற்கு அனுமதிக்க கூடாது என கூறி ரயிலுக்கு முன்னாலும் சிலர் கூடி நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். சுமார் 2 மணித்தியாலங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நீடித்திருந்தது. மெக்ரே விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர் என்றும் அவர் நாட்டில் வன்முறையை தூண்டிவிடுகின்றார் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷமிட்டு குற்றம் சுமத்தினர். இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து கருத்து வெளியிட்ட கலம் மெக்ரே அவர்கள் அரசாங்கத்தின் அனுமதி பெற்றே தாங்கள் வடபகுதிக்கு செல்வதாகவும் ஆயினும் இத்தகைய வரவேற்பு தமக்கு வழங்கப்படுவது குறித்து நன்றி கூறுவதாகவும் அவர் அதிருப்தியுடன் தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கலம் மெக்ரே அவர்கள் தொடர்ந்து பயணம் மேற்கொள்வது அவருக்கும் அவருடைய குழுவினருக்கும் பாதுகாப்பு இல்லை என கூறி அவர்களை பாதுகாப்பாக கொழும்புக்கு திருப்பி அனுப்பி வைத்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். கொழும்பில் நடைபெறுகின்ற பொது நலவாய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கலம் மெக்ரே அவர்கள் இலங்கைக்கு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்த போது கெடுபிடிகள் தாமதத்திற்கு பின்பே இங்கு வருவதற்கான அனுமதி அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்து இறங்கியதுமே அங்கு அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதேவேளை இலங்கையின் காமன்வெல்த் மாநாடு நடக்கும் கொழும்புக்கு செல்ல முயன்ற காணாமல் போனவர்களின் குடும்பத்தவர்கள் பலரும் தடுத்து அவரவர் சொந்த ஊர்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே காணாமல் போயுள்ளவர்கள் தொடர்பில் கவன ஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக வடக்கிலிருந்து சென்ற 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் இன்று தடுத்து திருப்பி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களிலிருந்து 2 பஸ் வண்டிகளில் புறப்பட்டு சென்றவர்களை மதவாச்சி சோதனை சாவடியில் போலீசாரும் படையினரும் வழிமறைத்து தடுத்து வைத்து அவர்களை கொழும்புக்கு செல்ல விடாமல் திருப்பி அனுப்பி வைத்தனர். கொழும்பில் நடைபெறுகின்ற பொது நலவாய மாநாட்டையொட்டி இலங்கையின் மனித உரிமை நிலைமைகளை வெளிப்படுத்துவதற்கான கண்காட்சி மற்றும் கருத்து பரிமாறல்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை காணாமல் போனோரின் குடும்பத்தினர் என்ற அமைப்பு ஒழுங்கு செய்திருக்கின்றது. இந்த நிகழ்வு இன்றும் நாளையும் நடைபெறவிருக்கின்றது. வடபகுதியிலிருந்து இதில் கலந்து கொள்வதற்காகவே முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார் ஆகிய மாவட்டங்களிலிருந்து காணாமல் போனோரின் உறவினர்கள் கொழும்புக்கு பயணமாக இருந்தார்கள்.
இவ்வளவு காலமும் இந்த மக்கள் இதுக்காக அலைஞ்சு திரிகிற அந்த கஷ்டங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கொழும்பு நோக்கி நாங்கள் பிரயாணம் செய்த நாங்கள். அதுவும் இன்றைக்கு விடியப்புறம் 3 மணிக்கு முல்லைத்தீவில் இருந்து நாங்கள் பஸ்ஸில் வெளிக்கிட்டு மதவாச்சி சந்தியடியில் வச்சு எங்களை மறைச்சாச்சுது. போலீஸ் நின்றது, ஆமி நின்றது, புலனாய்வு ஆக்கள் நின்றது, எங்கே போறியலன்றதை மட்டும் கேட்டுட்டு கிட்டத்தட்ட 1 மணித்தியாலத்துக்கு மேலே அந்த ரோட் தூரத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அதில் இருந்து திரும்ப மதவாச்சி போலீஸ் ஸ்டேஷன் அடியை கூட்டி கொண்டு போய் அதிலே 1/4 மணித்தியாலத்துக்கு மேலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தது. தடுத்து வைக்கப்பட்டு நீங்கள் போகலாம்
என்றார். முல்லைத்தீவில் இருந்து சென்ற பஸ் வண்டியில் பயணம் செய்த முல்லைத்தீவு மாவட்ட வடமாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் இவ்வாறு திரும்பி வந்தவர்கள் வவுனியா நகரசபை முன்றலில் கூடியிருந்து செய்தியாளர்களிடமும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், தமிழ்த் தேசிய முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களிடமும் வடமாகாண சபை உறுப்பினர்களிடமும் தமது உள்ள குமுறல்களை வெளியிட்டார்கள்.
இந்த யுத்தத்துல வந்து 12,000 உறவுகள் காணாமல் போயிருக்கிறார்கள். நாங்கள் எடுத்த தரவின்படி 12,000 பிள்ளைகளை காணவே. ராணுவத்திட்டு எங்கட கையால கொண்டு போய் கொடுத்த உறவுகள் இல்லாம இருக்குது. அவர்கள் கைது செய்து ஆஸ்பத்திரியில வைத்தியம் செய்து கொண்டிருந்த பிள்ளைகளையே காணே. 2007 தொடக்கம், 2009-10 கூட காணாம போயிருக்கிறார்கள், கடத்தப்பட்டிருக்கிறார்கள். 2009 சண்டை முடிஞ்ச பிறகும் காணாம போயிருக்கிறார்கள், கடத்தப்பட்டிருக்கிறார்கள், விசாரணை என்று கூட்டி செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு முடிவும் இல்லை.
எல்லா நாடுகளும் மரணத்துல நாங்க ஒரு போய் ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். வெளிக்கிட்டத்துல எங்களுக்கு இப்படி ஒரு கடங்களை வந்து 6 மணியிலிருந்து நாங்க இந்த நடு வெயில இங்க இருக்கிறோம். இது நியாயமான இது இல்ல. நியாயம்னா நாங்க இந்நேரம் வீட்டை விட்டுட்டு போயிருப்போம், வேணா அங்க விட்டுட்டு போக மாட்டோம். இது ஒரு மனித அபிமானம் இல்லாத ஒரு செயல்.
அங்க இருந்து இங்க திருப்பி விட்டுட்டாரு. ராணுவத்தை அதிகாரத்தை வச்சு எங்களை இங்க திருப்பிட்டாரு. அப்ப எங்களுக்கு இந்த நாட்டுல எதுவுமே இல்ல. அப்ப நாங்க இன்னும் கைதி தானே சொல்றாரு. எல்லாம் சுயந்திரமா வாழ்றாங்களா, நாங்க எங்க வாழ்றோம் என்றால் நாங்க கண்ணீரும் சோறு தான் சாப்பிடுறோம். அது நிம்மதி இல்லாத சோறு. பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கா இல்லையா, இந்த எத்தனை வருஷம், 5 வருஷம் ஆக போகுது எங்கட பிள்ளைன்ற முடிவு சொல்றாங்க இல்ல.
இதேவேளை கவன ஈர்ப்பு நடவடிக்கைக்காக மன்னாரிலிருந்து பஸ் வண்டி ஒன்றில் புறப்பட்டு வந்த மற்றும் ஒரு தொகுதியினரை போலீசாரும் ராணுவத்தினரும் மன்னார் வீதியில் உள்ள கட்டை அடம்பன் பகுதியில் தடுத்து நிறுத்தியிருந்தனர்.
வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கும் தலைவர்களுக்கு தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், தங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு எடுத்து பிள்ளைகளை தேடித்தர வேண்டும் சொல்லி கோரிக்கை வைப்பதற்காக அவள் அங்கு சொன்னார். ஒரிடையில மறைச்சிட்டாங்க, ராணுவத்திலிருந்து போலீஸாரும் மறைச்சு அங்கே போகப்படாமல் தடுத்து ரோட்டிலே வைத்திருக்காரு. அவன் தொடர்ந்து இந்த தமிழ் மக்கள் மீதான உரிமை முறை மரபுகள் இன்னும் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றது என்பதுதான் வெளிப்படையாக
என்று மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருள்தந்தை ஜெபமாலை அவர்கள் தெரிவித்தார். தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களில் மன்னரை சேர்ந்த சுனேஷ் சோசை அவர்களும் ஒருவர்.
நாங்கள் வீதியிலே இறங்கி போக்குவரத்தை ஸ்தம்பிதம் அடைந்து ரெண்டு மணித்தியாலமாக நாங்கள் இந்த ரோட்டை மறைச்சு வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் போலீஸ் எங்களுக்கு போகலாம் என்று எங்களுக்கு விடை தந்திருக்கின்றது, ஆனால் அங்குள்ள ராணுவத்தினர் எங்களுக்கு போக முடியாது என்று அவர்கள் பதிலளித்திருக்கின்றார்கள். இன்னும் மேலிடத்திலிருந்து எங்களுக்கு ஓர்டர் வரவில்லை என்று அவர்கள் எங்களுக்கு கூறுகின்றார்கள்
என்றார் சுனேஷ் சோசை அவர்கள். எனினும் கொழும்பு செல்வதற்கான அனுமதி வழங்கப்படாததை அடுத்து அவர்கள் அமைதியாக கலைந்து சென்றார்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதேவேளை சேலம் கெல்லம் மக்ரேவின் பாதுகாப்பு கருதியே அவர்களை தொடர்ந்தும் வடக்கு நோக்கி பயணிக்க விடாமல் கொழும்புக்கு திருப்பி அழைக்க நடவடிக்கை எடுத்ததாக அரசாங்க சார்பில் பேசவல்ல அமைச்சர் கெஹலியா ரம்புக்குவல்ல கூறியிருக்கிறார். இதுகுறித்த மேலதிக தகவல்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
கேலம் மெக்ரே உள்ளிட்ட பிரிட்டனின் சேனல் ஃபோர் செய்தியாளர்கள் பயணித்த ரயிலை மறைத்து குழு ஒன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றமை தொடர்பில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற இன்றைய செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் கெஹலியா ரம்புக்குவல்லவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது.
හැබැයි මම නම් බලාපොරොත්තු වෙන්නේ ලංකාවට එන ඔය ලංකාවේ බහුතරයක් මේකට මේ මහා විරෝධතාවයක් ගොඩනැගේ කියලා. ඉතින් අනුරාධපුරේ එහෙම සිදුවීමක් වෙලා තියෙනවා නම් අපේ වගකීම වෙන්නේ
අන්ද නඩබඩිකේ සරියා තවරා என்று என்னால் பதில் கூற முடியாது. කැලම් මැක්රේ ඉලංගිකේ වරම්බෝது இங்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பும் என்றுதான் நான் எதிர்பார்த்தேன். அன்றாதபுரத்தில் அப்படி ஒன்று நடந்திருக்குமாக இருந்தால் அந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்போர் தொடர்பில் எங்களால் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு புறம்பாக கலமேக்ரே அவர்களை அதற்கு அப்பால் செல்ல அனுமதிக்காமல் மிகவும் பாதுகாப்பாக திருப்பி அழைக்க வேண்டியதுதான் எங்களுடைய பொறுப்பு என்றார் அமைச்சர் கெஹலி ரம்புக்கொல்ல. சேனல் ஃபோர் செய்தியாளர்களை வடக்கு பக்கம் அனுப்பாமல் தடுத்தது ஏன் என்று அமைச்சரிடம் செய்தியாளர்கள் மீண்டும் கேள்வி எழுப்பினர்.
தும்ரியட பாதா கருகன இன்னவனாங் எத்தனை பிரஷ்னியாக கத்து வேணுவனாங் ரெட்டே சாமியட பாதாவாக கத்து வேணுவனாங் ஓன் விசுருவா ஹரலா
ரயிலை மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் அவர்களை கலைத்துவிட்டு கேலம் மெக்ரேவின் பாதுகாப்புக்காக அவர்களை மீண்டும் கொழும்புக்கு அழைத்து வருவதுதான் செய்ய வேண்டியது என்று நான் கருதுகின்றேன். அந்த ஆர்ப்பாட்ட குழுவினர் இடைநடுவில் டிக்கெட் வாங்கி கொண்டு அதே ரயிலில் ஏறிக்கொண்டால் என்ன நடக்கும்? பிரச்சனை ஏற்படலாம் அல்லவா என்றார் கெஹலி ரம்புக்கொல்ல. இதனிடையே இலங்கையில் காணாமல் போனவர்கள் மற்றும் இறுதிக்கட்ட போரின் போது படையினரிடம் சரணடைந்த பின்னர் இதுவரை தகவல்கள் தெரியாதுள்ளவர்களின் உறவினர்கள் இன்று கொழும்பு செல்லும் வழியில் மதவாச்சி பகுதியில் ஏன் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் என்றும் கெஹலி ரம்புக்கொல்லவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது.
මේ මොහොතේ මේ මේ පටාපිටාවත් එක්ක දවස් 3-4 ඇතුළත ප්‍රබල විදියට රටේ සාමයට බාධාවක් වෙන අවස්ථාවක් තිබ්බොත් රාජ ආරක්ෂක
தற்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அதாவது இந்த 3-4 நாட்களுக்குள் நாட்டின் அமைதிக்கு பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலை இருந்தால் அதனை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரச பாதுகாப்புத்துறைக்குத்தான் இருக்கிறது. அவர்கள் எப்படி அமைதிக்கு அச்சுறுத்தலாக அமைவார்கள் என்று என்னால் கூற முடியாது. அவர்கள் வன்முறைத்தனமாக நடந்து கொள்ள முடியும், கோஷமிட முடியும், அதனால் அமைதிக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று இன்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் கெஹலி ரம்புக்கொல்ல, நாட்டின் புலனாய்வுத் துறையினர் வழங்கும் முன்னெச்சரிக்கைகளை தம்மால் உதாசீனம் செய்ய முடியாது என்றும் கூறினார்.
செய்தியை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இதே பேட்டியிலேயே பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் இலங்கை ஜனாதிபதி இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று கூற காமன்வெல்த் உச்சி மாநாட்டுக்கு அழைக்கப்படவில்லை என்றும் கெஹலி ரம்புக்குவல்ல தெரிவித்திருக்கிறார். கேமரன் பிரிட்டனில் வாழும் தமிழ் சமூகத்தினரின் வாக்குகளை பெறுவதற்காகவே விடுதலை புலிகளுடன் நடந்த போரின் போது நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் பற்றிய கேள்விகளை எழுப்புகிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஏற்கனவே இலங்கை வந்திருக்கும் பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் வில்லியம் ஹேக் அவர்கள் இலங்கைக்கு இந்த மாநாட்டுக்கு வந்து கேட்க வேண்டிய முக்கியமான கேள்விகளை கேட்பது சரியானதாக இருக்கும் என்றும் அதை கேமரூன் செய்வார் என்றும் கூறியிருந்தார். பிரிட்டிஷ் பிரதமர் கேமரன் வியாழக்கிழமை இலங்கை வந்து சேர்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இலங்கை தொடர்பான தமிழக செய்தி ஒன்று. தமிழ்நாட்டில் சமீபத்தில் திறக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு மன்றத்தின் வெளிப்புற சுற்றுச்சுவர் திடீரென்று இன்று காலை இடிக்கப்பட்டிருப்பது அங்கே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
இலங்கையில் விடுதலை புலிகளுடனான மோதல்களின் இறுதி கட்டத்தில் கொல்லப்பட்டவர்களின் நினைவாக தஞ்சாவூரில் அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தின் சுற்றுச்சுவர் இன்று புதன் அதிகாலை மாவட்ட நிர்வாகத்தால் இடிக்கப்பட்டது. தொடர்ந்து போலீசாருக்கும் அப்பகுதி மக்களுக்கும் இடையே நிகழ்ந்த மோதலின் பின்னணியில் நினைவு சின்னத்தை அமைத்த உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழ நெடுமாறன் உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்டனர். முள்ளிவாய்க்கால் முற்றத்தின் முன்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பூங்கா அரசு நிலத்தை ஆக்கிரமித்திருப்பதாக கூறி மாநில வருவாய்த்துறை அதிகாரிகள் பெரும் பெரும் இயந்திரங்களை வைத்து சுற்றுச்சுவரை தகர்த்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பதட்டம் மூண்டது. முற்றத்தை ஒட்டிய நெடுஞ்சாலையில் ஆர்வலர்கள் குவிந்தனர். சுவர் தகர்க்கப்பட்ட பின் அங்கே நிறுவப்பட்ட இது அரசுக்கு சொந்தமான இடம் என்று கூறும் இரு அறிவிப்பு பலகைகளை ஆர்வலர்கள் அப்புறப்படுத்தினர். அதிகாரிகள் அங்கே அமைத்த கம்பி வேலியையும் அவர்கள் பிய்த்தெறிந்தனர். அந்நிலையில் போலீசாருக்கும் ஆர்வலர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அதில் ஓர் இருவர் காயமடைந்தனர். பின்னர் நெடுமாறன் உட்பட 20 பேர் தஞ்சையில் ஒரு மண்டபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோ, நாம் தமிழர் கட்சியின் சீமான் உள்ளிட்டோர் முற்ற வளாகத்தில் அமர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இன்றைய நிகழ்வுகள் குறித்து அரசு தரப்பிடமிருந்து எவ்வித விளக்கத்தையும் நம்மால் பெற இயலவில்லை.
செய்தியை தந்தவர் சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன். தமிழக அரசின் இந்த நடவடிக்கை குறித்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தை கட்டுவித்த உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழ நெடுமாறனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
வேண்டுமென்றே திட்டமிட்ட தவறான கருத்தை பரப்புகிறார். அந்த இடம் சாலை புறம்போக்கு, அதை நாங்கள் அங்கே பூங்கா வைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கு விண்ணப்பித்து அனுமதி பெற்று அங்கே பூங்கா பெரும் பொருட்செலவில் அங்கே பூங்கா அமைத்திருக்கிறோம். அதற்காக எங்களுக்கும் தேசிய நெடுஞ்சாலை பொறியாளருக்கும் இடையே உடன்பாடு கையெழுத்திடப்பட்டு அது எங்களிடமும் இருக்கிறது. ஆனால் அதுல ஏதாவது இந்த உடன்பாட்டை ரத்து செய்வதா இருந்தால் எங்களுக்கு முன்னறிவிப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் எந்த முன்னறிவிப்பும் கொடுக்காமல் திடீரென்று இந்த விடிய காலை 5 மணிக்கு இருட்டில் அவர்கள் வந்து அவற்றையெல்லாம் இடித்தார்கள். இடிக்கும் போது நான் எழுந்து சென்று அதை தடுத்தேன்.
நீங்கள் வந்து அந்த இடிக்கும் பொழுது அந்த பகுதியிலேயே இருந்தீர்களா?
நான் உள்ளே ஒரு விருந்தினர் விடுதி கட்டி இருக்கிறோம், அங்கேதான் தங்கி இருக்கிறேன். சத்தம் கேட்டு வெளியே வந்து 5 மணிக்கு அது என்ன ஒன்று கேட்டபோது முன்னறிவிப்பு ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்டபோது கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள். யாரிடம் கொடுத்தீர்கள் என்று கேட்டால் சரியான பதில் இல்லை. அவர்கள் இடிப்பதிலேயே தீவிரமாக இருந்தார்கள். இதற்குள் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு விட்டார்கள். அது அவர்களை எல்லாம் அடித்து விரட்டினார்கள். அராஜகம் நடைபெறுகிறது.
சரி, நீங்கள் பூங்கா கட்டுவதற்காக அதிகாரிகள் உங்களுக்கு அனுமதி அளித்திருந்தார்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் பூங்கா கட்டுவதற்குத்தான் அனுமதி, சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு அனுமதி இல்லை என்று அவர்கள் சொல்லலாம் அல்லவா? அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
சுற்றுச்சுவர் இல்லை, எங்களுக்கு சொந்தமான நிலமுறை சுற்றுச்சுவர். அதற்கு பின்னால் வேலி தான் அமைத்திருந்தோம். அந்த வேலியையும் அகற்றிவிட்டு பூங்காவில் அமைக்கப்பட்டிருந்த நீரூற்றுகள் முழுதும் கல்லாலான நீரூற்றுகளை கூட இடித்து தகர்த்து தூக்கி போட்டு விட்டார்.
இப்ப இது தொடர்பாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? மேல் நடவடிக்கை
நாங்கள் சட்டப்பூர்வமாகவும் நீதிமன்றத்தை அணுகுவோம். மக்களை திரட்டியும் இந்த அரசின் அட்டூழியத்தை எதிர்த்து போராடுவோம்.
சரி, நெடுமாறன் அவர்களே, நீங்கள் வந்து சமீபத்திலே நீங்கள் தமிழக அரசியலில் குறிப்பாக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஈழ பிரச்சனைக்கு ஆதரவாக இருப்பதாக நீங்கள் சொல்லி வந்திருக்கிறீர்கள். அதனால் இந்த நடவடிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த நடவடிக்கைக்கு பிறகு உங்களது கருத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா?
மாற்றம் எதுவும் இல்லை. இவர்களை பற்றி எனக்கு தெரியும். மத்திய அரசு கொடுத்த நிர்பந்தத்துக்கு பயந்து போய் இவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். இதுவரை சட்டமன்றத்திலேயும் வெளியேயும் ஜெயலலிதா அவர்கள் தீர்மானங்கள் கொண்டு வருவதும் பிரதமருக்கு கடிதம் எழுதுவதும் அறிக்கைகள் வெளியிடுவதும் தான் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவானவர் என்று காட்டிக்கொள்ள செய்து கொண்ட முயற்சிகள். ஆனால் அப்படிப்பட்டவர் இது முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் என்பது அங்கே புனிதமான நினைவு சின்னம் என்பதை கூட எண்ணி பாராமல் அதை அகற்றுவதற்கு முயற்சி செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதன் மூலம் அவர் தன்னை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இரட்டை வேடம் போடக்கூடியவர் என்பது மக்களுக்கு தெரிந்திருக்கிறது.
ஆனால் அவர் கூறலாம் அல்லவா, நான் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் வைத்திருக்கிறேன், அவர்கள் மீது எனக்கு அனுதாபம் உண்டு, ஆனால் அதன் பெயரால் நாங்கள் இங்கே சட்டத்தை மீறுவதையோ அல்லது சட்டத்துக்கு புறம்பான காரியங்களை செய்வதையோ முதலமைச்சர் என்ற வகையிலே அனுமதிக்க முடியாது என்று அவர் கூறலாம் அல்லவா?
சட்டத்துக்கு புறம்பாக நடந்தது அரசாங்கம் தான், நாங்கள் அல்ல. சட்டப்படி எங்களுக்கு முன்னறிவிப்பு கொடுக்க வேண்டும், ஆனால் அவர்கள் அதை கொடுக்கவில்லை. ஒருவருக்கும் தெரியாமல் இருட்டு நேரத்தில் வந்து இடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர்கள் செய்வது சட்டப்படி சரி என்று சொன்னால் பகலில் முன்னறிவிப்பு கொடுத்து விட்டு வந்தல்லவா இந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும். மக்கள் எழுந்து வருவதற்குள் இருட்டு நேரத்தில் செய்கிறார்கள் என்றால் இருட்டு நேரத்தில் செய்கிற காரியங்கள் திருட்டு காரியங்கள் தான், வேற என்ன அதற்கு பொருள்? நாங்கள் சட்டத்தை ஒருபோதும் மீறவில்லை. இந்த முள்ளிவாய்க்கால் மற்றும் அமைப்பதற்கு எங்கள் பணி தொடங்கப்பட்டதிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு காரியத்தையும் சட்டப்பூர்வமாகத்தான் நாங்கள் செய்து வருகிறோம். சட்டப்பூர்வமாக நாங்கள் நிகழ்ச்சியை சிறப்பு நிகழ்ச்சி நடத்த முற்பட்ட போது சட்டப்பூர்வமாக அரசாங்கத்தை அணுகினோம், ஆனால் அவர்கள் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்த போது நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று முறையிட்டு அனுமதி வாங்கி இதை நடத்தி இருக்கிறோம்.
உலகத் தமிழ் பேரமைப்பின் தலைவர் பழ நெடுமாறனின் விரிவான செவ்வியை நேயர்கள் தமிழோசையின் இணையதளத்தில் கேட்கலாம். அடுத்து சுற்றுச்சூழல் தொடர்பான செய்தி ஒன்று. உலக அளவில் 200 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் நச்சு மாசுக்கள் காரணமாக பாதிப்படையக்கூடிய அபாயகரமான நிலையில் உள்ளனர் என்று சர்வதேச அளவில் நடத்தப்பட்ட ஆய்வறிக்கை ஒன்று தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
உலக அளவில் மிகவும் நச்சுத்தன்மை அபாயம் வாய்ந்த 10 இடங்களை ஆய்வுகள் மூலம் ஆராய்ந்து 2 சர்வதேச அமைப்புகள் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளன. நியூயார்க்கில் உள்ள பிளாக் ஸ்மித் நிறுவனமும் சுவிட்சர்லாந்தில் உள்ள கிரீன் கிராஸ் அமைப்பும் உலகின் பல நாடுகளில் ஆய்வுகளை நடத்தி வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த இடங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானாவின் தலைநகர் அக்ராவில் உள்ள அக்போப்ளோஷி குப்பை மேடே உலக அளவில் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த மாசடைந்த இடம் என்று அந்த அறிக்கை கூறுகிறது. 70 நாடுகளில் சுமார் 3000 இடங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக அந்த 2 நிறுவனங்களும் கூட்டாக வெளியிட்டுள்ள கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது. நச்சுத்தன்மை உள்ள மாசு காரணமாக பொது சுகாதாரம் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் இதன் காரணமாக பல லட்சக்கணக்கான மக்கள் கடும் உடல் நல குறைபாடுகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அந்த அறிக்கை எச்சரிக்கின்றது. உலக அளவில் ஏற்படும் 23% இறப்புகளுக்கு சுற்றுச்சூழல் மாசு ஒரு முக்கியமான காரணமாக உள்ளது என்று ஐநாவின் ஒரு அங்கமான சர்வதேச சுகாதார நிறுவனமும் உலக வங்கியும் தெரிவித்துள்ளதை அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. குப்பை கொட்டும் இடங்கள் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக மாறுவதை தடுக்க உடனடி நடவடிக்கைகளை அந்தந்த நாட்டு அரசுகள் எடுக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கை கோருகிறது. மிகவும் நச்சுத்தன்மையுடன் கூடிய மாசடைந்த இடங்களின் பட்டியலில் 2வது இடத்தில் யுக்ரைன் நாட்டில் உள்ள செர்னோபில் உள்ளது. அங்கு பல ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட அணுமின் நிலைய விபத்தின் தாக்கம் இன்னும் தொடர்கிறது என அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. வங்கதேசத்தின் ஹசாரிபாக் மாவட்டத்தில் உள்ள தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் நிறைந்துள்ள பகுதியே உலக அளவில் நச்சுத்தன்மை மிகுந்த மாசடைந்த 5வது இடம் என பிளாக் ஸ்மித் மற்றும் கிரீன் கிராஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த அபாயகரமான இடமாக கண்டறியப்பட்டுள்ள கானா நாட்டின் அக்போப்ளோஷி குப்பை மேடு பகுதியில் ஆண்டொன்றுக்கு மேற்கு நாடுகளிலிருந்து 2 லட்சம் டன்களுக்கும் அதிகமான அளவுக்கு பயன்படுத்தப்பட்ட மின்னணு பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன எனவும் அவற்றிலுள்ள கழிவுப் பொருட்களை பிரித்தெடுக்கும் பொழுது வெளியாகும் நச்சுத்தன்மை வாய்ந்த மாசுகளே அங்கு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது என்றும் அந்த ஆய்வறிக்கை கூறுகின்றது. பல நாடுகள் நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்களால் சுற்றுச்சூழல் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டு பொது சுகாதார பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன என்பதை உணர்ந்துள்ளன என்றும் அதை சரி செய்வதற்கு பன்னாட்டு அமைப்புகளுடன் சேர்ந்து பணியாற்ற இணக்கம் தெரிவித்துள்ளன என்றும் அந்த 2 நிறுவனங்களும் கூட்டாக வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை கூறுகிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவின் ஒடிஷா மாநிலத்தில் உள்ள சுகிந்தா குரோமியம் சுரங்கப்பகுதி மற்றும் தமிழ்நாட்டின் ராணிப்பேட்டையில் உள்ள தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் உள்ள பகுதிகளில் நிலைமைகள் கணிசமாக முன்னேறியுள்ளன எனவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்று பாலாறு பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் ஜமுனா தியாகராஜன் அவர்களிடம் கேட்டேன்.
ராணிப்பேட்டையிலேயோ ஆம்பூர்லேயோ வாணியம்பாடியிலேயோ பாலாத்துக்கு நேர்ந்திருக்கிற அவல நிலை இன்னும் குறையவில்லை. அந்த நீரும் காற்றும் நிலமும் அதிகப்படியாக மாசு அடைந்து கொண்டே இருக்கிறது. அபிவிருத்தி ஏற்படவே இல்லைங்க. அவங்க வந்து நிலத்தையும் நீரையும் காற்றையும் அவர்கள் நேராக டெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா? இதையெல்லாம் ஆய்ந்து பார்க்காம எப்படி இங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்ல முடியும் எனக்கு தெரியல. அவங்க எந்த அடிப்படையில இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும் சொல்றாங்கன்னு எங்களுக்கு புரியல. நிறைய பணம் என்னமோ கொடுக்கறாங்க, ஆனா அந்த பணத்தை வந்து அவங்க வந்து பொறுப்பா செலவழிக்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியலீங்க. பட் இது வரைக்கும் எதுவும் செஞ்சதை நாங்க கண்கூட பார்க்கலைங்க.
பாலாறு பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் ஜமுனா தியாகராஜன்.
சிவராமகிருஷ்ணன் வழங்கிய இந்த செய்தியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. இன்றைய செய்தி அரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்று இடம்பெற்றிருக்க வேண்டிய பலகணி இடம்பெறவில்லை. அடுத்த வாரம் வழமை போல பலகணி இடம்பெறும். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸில் சர்வதேச உதவி நடவடிக்கைகள் ஆரம்பித்திருக்கின்றன. பாலியல் வல்லுறவு குறித்த தனது கருத்துக்காக இந்திய சிபிஐ அமைப்பின் தலைவர் மன்னிப்பு கோரியிருக்கின்றார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற மீது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.